యయోస్సాంధ్యం రోచిః సతతం అరుణిం నే స్పృహయతే యయోశ్చాంద్రీకాంతిః పరిపతతి దృష్ట్వా నఖరుచిం యయోః పాకోద్రేకం పిపఠిషతి భక్త్యా కిసలయం మృదిమ్నః కామాక్ష్యాః మనసి చరణౌ తౌ తనుమహే. ఇది 16వ శతకత్ల 23వ శ్లోకం. இந்த ஸ்லோகத்தில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சட்டிலாக இருக்குது, அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு. நம்ம தேசத்துடைய மகான்கள் ஞானிகள் கூட அவள் பேசும்போது அந்த ஒரு சட்டில் ஹியூமர் இருக்கும். பெரிவாக காசி யாத்திரை போயிட்டு வந்த பின்ன நாம் போகும்போது இந்த தமிழ்நாட்டில் 175 பேர் குடி வச்சுட்டுருந்தா, 25 வருஷத்தில் இப்போ 125 பேர் தான் குடி வச்சுட்டுருக்கா, இதை பற்றி நான் ஒரு PhD பண்ண போகிறேன் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறான். வருத்தருக்கு நம்முடைய தர்மத்தை எல்லோரும் கைவிட்டாளேன்னு, அதனால் அதை ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா பெரிவாளுடைய அந்த குரு பீட்டத்திலிருந்துட்டு அவர் எவ்வளோலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கார், மாற்று மதங்கள் நாஸ்திகர்கள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணியிருக்கார். அவரோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த லைட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால தான் அவரால் அத்தனையும் ஹேண்டில் பண்ணி அவ்வளோ பேரை நல்வழிப்படுத்த முடிஞ்சுது இல்லையா. ரொம்ப கோச்சுண்டே இருந்தானா யார் பக்கத்தில் வருவா. அந்த மாதிரி மகான்கள் எல்லாத்தையும் ஒரு விளையாட்டாக பார்ப்பா. அதுவும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று அதனால் வந்த வாக்கில் நிறைய அந்த ஹியூமர் இருக்கும். இன்றைக்கி தனுர்மாசம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி, நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் இந்த திதியில் சித்தியானார், சன்னியாசம் ஆயிண்டு. இன்றைக்கி அவருடைய ஆராதனை பாலாமடன்னு திருநெல்வேலியில் கிராமத்தில் போய் அங்கே தான் அவர் சித்தியானார். அங்கே அதிஷ்டானம் இருக்குது, அங்கே பண்ணுறா. அந்த நீலகண்ட தீட்சை நினச்சாலே அவரோட ஹியூமர் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். நான் அதெல்லாம் சிலர் சொல்கிறேன். இந்த பாதாரவிந்த சதகம் 23வது ஸ்லோகத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல்கிறேன். யயோ சாந்தியம் ரோச்சிஹி சததம் அருணிம்னே ஸ்பிருகயதே எந்த காமாட்சியாக சரணம் தௌ, காமாட்சியுடைய அந்த இரு சரணங்களை மனசி தனுமையே, எப்போது மனசில் தியானம் பண்ணுறோம்னு முடிக்க போகிறார். அவற்றினுடைய அருணிம்னே சக்கச்சவையில் இருக்க அந்த பாதங்கள், அந்த செம்மையை சாந்தியம் ரோச்சி, சந்தியா காலத்துடைய காந்தியானது சததம் ஸ்பிரகத்தை எப்பவும் வேணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே சந்தியா காலம் அந்த அம்பாவுடைய பாதத்துடைய செம்மையை அடையவே முடியாது, எப்போ பார்த்தாலும் ஆசைப்பட்டுதான் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு சட்டில் ஹியூமர். அடுத்த வரியில் யயோஸ் சாந்திரி காந்திஹி பரிபதத்தை திருஷ்டுவா நக்கருச்சும், எந்த பாதங்களுடைய நக்கருச்சி, நக்கம் வெள்ள வெளையர்னு இருக்குது, அதோட காந்தியை பார்த்துட்டு சந்திரன்லேருந்து நிலவு கீழே தொப்புன்னு விழுந்துட்டு அப்படின்னு. சந்திரன்லேருந்து எப்போ பார்த்தாலும் அந்த பால் போல் நிலவு கொட்டின்ண்டே இருக்குது. ஆனால் இந்த கவி என்ன சொல்கிறார், அம்பாவுடைய சரணத்தினுடைய நக்க காந்தியை பார்த்துட்டு சந்திரன் வெக்கப்பட்டு அந்த நிலவை கீழே போட்டுறது, பரிபத்தி அப்படிங்கிறதுக்கு கீழே விழுந்துடுத்து. இட் ஹஸ் ஃபாலன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. கூல் மூன் லைட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலிங். இவர் என்ன சொல்கிறார், அம்பாவுடைய நக்கக்காந்திக்கு நம்ம ஈடாக முடியலேன்னு சொல்லிட்டு அது விழுந்துடுத்து கீழே அப்படின்னு விளையாட்ட சொல்கிறார். ஏயோ பாக்கோத்ரேக்கம் பிபட்டிஷதி பக்தியா கிசலயம் மிருதிம்னஹா, கிசலயம்னா தளிர், தளிர்ங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மிருதுத்தன்மை, அதுக்கு மிருதிம்னஹான்னு பேர். அந்த மிருதுத்தன்மையுடைய பாக்கோத்ரேக்கம் ஒரு அட்வான்ஸ் லெவல், அதை பிபட்டிஷத்தி அதை கற்றுக்கொள்ள விரும்பி கிசலயம் தளிரானது அம்பாவுடைய பாதத்துக்கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்குது. ஒரு சப்ஜெக்டில் எப்போவுமே ஹையர் லெவல் லேர்னிங் வேணும்னா எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போகணும், அவள்கிட்ட பயபக்தியாக தான் கற்றுக்கணும். எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் சீனியர் டாக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப மரியாதை, ஏன்னா அவளை பார்த்து கற்றுக்கணும், அதனால் அவள் சொல்லுதை ரொம்ப மதிப்பாக. அந்த மாதிரி இவள் வேடிக்கை பண்ணுறார். ரெண்டுமே மிருதுவாக தான் இருக்குது, அம்பாவுடைய சரணமும் மிருதுவாக தான் இருக்குது, கிசலையும் மிருதுவாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ மிருதுவாக எப்படி ஆகிறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு காமாட்சியுடைய பாதத்துக்கிட்ட தளிர் ரொம்ப பயபக்தியால் அழுகிறது அப்படிங்கிற இந்த மாதிரி கவிகளுடைய உள்ளம் அது. அவ்வளோ ரசமான கவிதைகள் சொல்கிறார். விஷயம் என்ன, அம்பாவுடைய சரணம் செக்கச்சவையில்னு இருக்குது, நக்கக்காந்தி சந்திரனுடைய ஒளி போல் வெண்மையாக இருக்குது, பாதம் ரொம்ப மிருதுவாக இருக்குது, இதுதான் சப்ஜெக்டு, இதை இவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்படின்னா அவரோட ஹிருதயம் எவ்வளோ மிருதுவாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அம்பாவுடைய பக்தர்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருப்பாவா. இந்த நீலகண்ட கவியும் அப்படி தான். அவர் மீனாட்சி தேவியுடைய அத்தியந்த பக்தர். அவர் ஆனந்த சாகரஸ்தவம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் முதல் 45 ஸ்லோகங்களில் கர்மா, பக்தி, ஞானம் எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணிட்டு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்று தான் தெரியும், மீனாட்சியும் விஸ்வஜனனியும் ஜனனியும் மமைவ சரணம் பிரபத்தியே, எங்கள் அம்மா உலகத்துக்கே அவள் தான் தாயார், சிருஷ்டி ஸ்திதி பண்ணது அவள் தான், ஜனனியும் மமைவ எனக்கும் அம்மா, அந்த அம்மாவோட காலை நான் கெட்டியாக பிடிச்சிட்டுருக்கேன், சரணம் பிரபத்தியே அப்படின்னு. இதை வந்து சரணம் பிரபத்தியே மீனாட்சியும் விஸ்வஜனனியும் ஜனனியும் மமைவா சரணம் பிரபத்தியே அப்படின்னு சைக்கிளிக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம் மந்திரம் போல், அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு பெரியவா ரசிச்சிருக்கா. இந்த தாமோதர குணமந்திர சுந்தரவதனா ரவிந்த கோவிந்த, தாமோதர குணமந்திர சுந்தரவதனா ரவிந்த கோவிந்த அப்படின்னு அதை பெரியவா அந்த மாதிரி சைக்கிளிக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு வரி பெரியவா ரொம்ப விரும்பி அடிக்கடி சொல்வாள். இந்த ஆனந்த சாகரஸ்தவத்தில் அவ்வளோ பிரியம் உண்டு, பெரியவா அதுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா. ஆனால் அந்த ஸ்ரீமுகத்தில் பெரியவாளே வான் பண்ணுறா, இவர் இந்த 1st 45 ஸ்லோகத்தில் சொல்கிறது நகி நிந்தா நியாயமாக எடுத்துக்கணும், அப்படியே எடுத்துன்றாது எங்க அப்படின்னு. ஏன்னா பக்தி, ஞானம், கர்மா, வேதம், தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே வேணுமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வான் பண்ண வேண்டியிருக்கு இவரோட அந்த ஸ்டைலில். அவர் எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றாம் தெரியும், உன் காலை பிடிச்சிக்கிறேன் காப்பாற்று அப்படின்னு சரணாகதி பண்ணுறார் அவர். அவ்வளோ அழகாக இருக்கும். இவருடைய கலி விளம்பனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அதுலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். எத்த பாரியாகிரோ வேதா தஸ்மை ஸ்ரீ கலையே நமகன் முடிக்கிறார். இந்த கலிக்கு நமஸ்காரம் அப்படி. இந்த கலிகாலம் எப்படி இருக்குன்னா, மனைவிடைய வாக்கு தான் வேதம், எத்த தர்மா அர்த்த சாதனம், எல்லா புண்ணிய காரியங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவா, எத்த ஸ்வப்ரதிபா மானம், ஒரு காரியத்தில் எப்படி முடிவெடுக்கணும்னா வேதத்தை என்ன சொல்லிருக்கு, தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கு, புராணங்கள் என்ன சொல்லிருக்கு, மகான்கள் நடத்தை என்ன, அதுக்கப்புறம் தன்னுடைய மனசாட்சியில் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஆர்டரில் தான் வரணும்னு இருக்கு. ஆனால் கலியில் எடுத்தோன்னே எனக்கு இப்படி தோன்றுறது, நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது தான் சாஸ்திரம், அவனுக்கு தோன்றுறது தான் தீர்மானம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஜோசியர்களை பற்றி ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு தேசத்துக்கு எந்த ஒரு பிரதேசத்துக்கு போனாலும் ஜோசியர்கள் கட்டாயம் இருப்பாள், 10 பேர் இருந்தால் கூட அங்கே ஒரு ஜோசியம் இருப்பான் அப்படிங்கிறார். 7 கிழமைகள் பேர் தெரிஞ்சாலே ஜோசியன், 9 கிரகங்கள் தெரிஞ்சால் ரொம்ப விசேஷம், அதுக்கு மேலே ஏதாவது கிரகச்சாரம் அப்படின்லாம் சொன்னால் அவன் தான் பிருகஸ்பதி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன குழந்த பிறக்குன்னு கேட்டால், அம்மாட்ட பொண்ணு பிறக்குன்னு சொல்லு, அப்பாட்ட பிள்ளை பிறக்குன்னு சொல்லு, யாராக ஒருத்தர் உனக்கு சமானம் கொடுப்பா அப்படிங்கிறார். அப்புறம் எவ்வளோ நாள் இருப்பேனான்னு கேட்டால், தீர்க்காயுசா இருப்பேன்னு சொல்லு, யாருக்கு தெரிய போகிறது, அவன் இருந்தான்னா உனக்கு சமானம் பண்ணுவான், இல்லைன்னா யாருக்கு தெரியும் நீ அவன்கிட்ட சொன்னது, அடித்து விடு அப்படிங்கிறார். அது மாதிரி டாக்டர்ஸ் எப்படிலாம் சம்பாதிக்கிறா அப்படின்னு, வைத்தியர்களை பற்றி, இந்த மந்திரவாதிகளை பற்றி, டாக்டர்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ரொம்ப கஷ்டமான பத்தியத்தை சொல்லிவிடுங்கோ, அந்த பத்தியத்தை அவன் கடைப்பிடிச்சாலே உடம்பு சரியாக போயிடும், உனக்கு பணம் கொடுத்துருவான், அப்படி சரியாக போகலனா நீ பத்தியத்தை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி கவிகள், கவிகள் வந்து ரொம்ப படித்து ரொம்ப சத்தியம் பேசினா நீ ஏழையாக தான் இருப்ப, வாயில் வந்ததெல்லாம் புழுகணும், நிறைய ஸ்தோத்திரம் பண்ணும், அப்போ தாராளமாக சம்பாதிக்கலாம் இந்த கலி காலத்தில் அப்படிங்கிறார். இந்த பணக்காரருடைய மதம் திமிர் இருக்கே, ஏதோ ஒரு செல்வம் வருமா இருக்கும், அந்த செல்வம் செலவு கூட இருக்கும், ஆனால் அந்த பணம் இருந்ததுக்கான மதம் இருக்கே, அது பூண்டு மாதிரி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இப்படிலாம் ரொம்ப வேடிக்கைப்படுவார். இந்த மகான்களுடைய ஹியூமரில் என்னென்னா, அது சட்டிலாக இருக்கும், யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காது, அதில் ஒரு பாடம் இருக்கும் இல்லையா. இப்போ சொன்னது எல்லாமே நம்ம புத்திமானாக இருந்தால் இதுலேருந்து வி வில் லேர்ன் லெசன்ஸ் இல்லையா. அந்த மாதிரி அழகான ஒரு உபதேசத்தை கேட்கும்படி வேடிக்கை பண்ணி சொல்கிறாள், அதுதான் விஷயம். இவர் மதுரையில் நடந்த திருவிளையாளர்களை பற்றி சம்ஸ்கிருதத்தில் சிவ லீலார்ணவன் பண்ணியிருக்கார். அதில் கேட்குறார் இந்த மாணிக்க வாச்சகருடைய திருவிளையாடல், அது சொல்லும்போது, ஆமாம் உன் முதுகில் அடி கொடுத்தபோது எல்லாருக்கும் அடி வாங்கி வச்சியே, நீ புட்டு வாங்கி சாப்பிடும்போது எங்களுக்கெல்லாம் ஏன் புட்டு வாயில் திதிக்கலை அப்படிங்கிறார். அந்த மாதிரிலாம் இந்த ஆனந்த சாகரஸ்தவத்தில், அம்மா இந்த காமனை கண்ணால் எரித்தவர்னு இந்த பரமேஸ்வரன் பேர் வாங்கிட்டு போகிறார், இடது பாதி நீ, அதனால் அந்த கண்ணில் பாதி நீ தான், சரி போட்டு அதுவாக போட்டோம், காலனை காலால் உதைத்தவர்னு அவருக்கு எப்படி பேர் கொடுக்க முடியும், இடது காலாலவா உதைத்தது, அது உன் காலாச்சே அப்படின்றார். அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமான ஒரு வாக்கு நீலகண்ட கவியோட வாக்கு, ரொம்ப பக்தியும் இருக்கும். அந்த மாதிரி உண்மையான பக்தி இருந்ததுனால தான் மீனாட்சியுடைய சாட்சாத்காரம் அடைந்து சன்னியாசம் வாங்கிட்டு அவர் சித்தியானார். இந்த மாதிரி வேடிக்கையான கவிதைகள்னு வரும்போது இந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது. தாரா இமே மே தனயா இமே மே கிருஹா இமே மே பசபஸ்சமே மே இத்தம் நரோ மேஷசமான கண்டா மே மே கரஹா காலவிருக்கே நனீத்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தாரா இமே மே இவள் என்னுடைய மனைவி, தனயா இமே மே இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். தாராங்கிற சம்ஸ்கிருதத்தில் மேஸ்குலின் எப்போவுமே ஆல்வேஸ் சிங்குலர், அதனால் இது மனைவிகள்னு அர்த்தம் இல்லை, மனைவின்னு அர்த்தம். இவள் என் மனைவி, இது என் குழந்தைகள். கிருஹா இமே மே இது என்னுடைய வீடுகள். பசவஸ்ச்சமே மே இந்த மாடெல்லாம் கூட என்னோட தான். இப்படி மேமேன்னு சொல்லி இத்தம் நரஹா மேஷசமான கண்டஹா, மேஷன் சம்ஸ்கிருதத்தில் மேனா என்னோட தான் அர்த்தம். ஆனால் மேமேன்னு எது சொல்லுவோம், ஆடு தானே. அது மாதிரி மேஷசமான கண்டஹா ஆடு மாதிரி மேமே எந்த எந்த மேமே கரஹா காலவிருக்கேன்னு நீத்தா, காலன் யமன் என்ற ஓனாய் வந்து அவனை தூக்கின்னு போய்ட்றான். அது மாதிரி இது வேடிக்கையாக சொல்கிறார், ஆனால் இதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது. அது மாதிரி மகான் குலை வாக்கு நம்முடைய மனசுக்கு உல்லாசத்தையும் கொடுக்கும், உண்மைகளையும் சிந்திக்க வைக்கும். எல்லாம் படிக்க கிடச்சது நம்முடைய பாக்கியம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.